Dear Heavenly Father, we thank you once again for this opportunity to be gathered together with your chosen people.
பரலோக தந்தையே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய ஜனங்களோடு கூட தெரிந்து கொண்ட ஜனங்களோடு நாங்கள் ஐக்கியப்படும்படி எங்களுக்கு கொடுத்த இன்னொரு தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Having fellowship around your revealed word.
உம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு கூட ஐக்கியப்படும்படியாக எங்களை கொண்டு வந்ததுக்காக.
Lord, we pray that you would just come and supernaturally move in our midst.
எங்கள் மத்தியில் நீர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
Take the book and break the word of life to the people of God.
உம்முடைய புத்தகத்தை திறந்து வார்த்தை முத்திரைகளை உடைத்து எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக.
May the Holy Spirit just come and take complete control of the service tonight.
பரிசுத்தாவியானவர் இந்த ஆராதனை முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்வீராக.
May we be sensitive to the Holy Spirit as he speak to us.
நீர் எங்களோடு கூட பேசும்போது உம்முடைய வார்த்தைக்கு மிக கவனம் செலுத்தும்படி எங்களுக்கு கிருபை தாரும்.
We commit all these things in your hand.
உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம்.
We pray in the name of the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
Amen.
Amen.
Take your Bible and turn to the book of 2 Peter, chapter 1, verse 4.
முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம்.
Whereby we are given unto exceeding great and precious promise, that by this ye might be partakers of the divine nature.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
One more verse, Hebrews chapter 4, 12.
எபிரேயர் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம்.
For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்.
The word of God is quick and powerful.
தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையதாய் இருக்கிறது.
It is like a two-edged sword.
அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிறது.
It says the purpose of this great and precious promise were given to us.
பேதுரு என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதான நோக்கம் என்னவென்றால்,
It is not just to feel good and discuss about the teachings.
அதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு அதை குறித்து நாம் பகிர்ந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல.
Or we may have set up doctrines and discuss.
அதை குறித்து சில உபதேசங்களை கொண்டு நாம் அதை நம்ம ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதல்ல.
And we say we are more correct than the other group of people.
நாம மற்றவங்களை விட எங்களுக்கு நிறைய தெரியும் சொல்லிக்கிறதுக்காக அல்ல.
That is not the purpose. The great and promises were given to us.
மகா மேன்மையான வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு அது நோக்கமல்ல.
The purpose of these precious promises are given.
இந்த அருமையான வாக்குத்தத்தங்களோட நோக்கம் என்னவென்றால்,
we can be a partaker of the divine nature.
நாம் எல்லாரும் தேவனுடைய அந்த திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும்.
And this divine nature may can entrance to enter into the kingdom of Lord Jesus Christ.
இந்த திவ்ய ஸ்வாவமானது நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்தை நமக்கு அளிக்கிறது.
Verse 11 says,
11வது வசனம் என்ன சொல்கிறது என்றால்,
For so an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும்.
So Peter says,
பேதுரு என்ன சொல்கிறார் என்றால்,
Add to your faith virtue,
உங்களுடைய விசுவாசத்தோட வல்லமையையும்,
virtue knowledge,
வல்லமையோடு ஞானத்தையும்,
to knowledge temperance,
ஞானத்தோடு தன்னடக்கத்தையும்,
to temperance patience,
பொறுமையையும்,
to patience godliness,
பொறுமையோடு தேவ பக்தியையும்,
to godliness brotherly kindness,
தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும்,
and to brotherly kindness charity,
சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார்.
Peter says that is ministered unto us that we have an entrance into the everlasting kingdom of Lord Jesus Christ.
நாம் எல்லாருக்கும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் அளிக்கப்படும்படியாக நாம் அவிதமாய் செய்ய வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார்.
Though the promises are given, the sole purpose of changing our nature to his nature.
வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய ஸ்வாவம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்வாவத்தை போல மாறுவதற்காக.
The divine nature is the entrance to the kingdom of God.
அந்த திவ்ய ஸ்வாவம் தான் நமக்கு நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்தை அளிக்கிறது.
Jesus said, Behold, the kingdom of heaven is in you.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார்.
The nature of Christ is in you.
యేసు క్రీస్తుడే స్వభావం నమకులే ఇరికిరది.
ఇన్ ద బిగినింగ్ దేర్ వాస్ వర్డ్ అండ్ ద వర్డ్ వాస్ గాడ్ అండ్ ద వర్డ్ వాస్ విత్ గాడ్.
ఆదిలే వార్త ఇర్ందది, అంద వార్త దేవుడితల ఇర్ందది, అంద వార్త దేవనా ఇర్ందది.
ద వర్డ్ బికేమ్ ఫ్లెష్ అమంగ్ us.
అంద వార్త నమతిలే మాంసమానది.
ఇఫ్ యు హావ్ ఎ ప్రాపర్ అండర్స్టాండింగ్ ఆఫ్ God and his word,
devane kurithu ungalude vaarthai kurithu sariyana purindukolladal namak irukum endral,
we cannot miss the blessing.
Nam aashirvaadai nichayamaga elundu poga mudiyadu.
If you differentiate God and his word, you will miss the rapture.
Devanude vaarthai namak puriyavilla endral nam eduthukollapadadhil elundu povom.
The word and God is the same.
தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது.
God is sovereign.
தேவன் ஏகாதிபத்திய தன்மையோட
இருக்கிறார். He can take any form to come into the world.
அவர் உலகத்துல வருவதற்கு எந்த விதமான ஒரு ரூபத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும்.
We are living in the last days.
நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
In this Lord, in the last days, God choose to come to us in word form.
ஆனால் அவர் இந்த கடைசி காலத்தில் நம் மத்தியிலே வார்த்தையின் ரூபமாய் வரும்படி அவர் தெரிந்து கொண்டார்.
He is the fullness of the word.
அவர் பரிபூர்ணமான வார்த்தையாய் இருக்கிறார்.
The fullness of word is the fullness of spirit.
பரிபூர்ணமான வார்த்தை நமக்கு பரிபூர்ணமான ஆவியை கொடுக்கிறது.
The fullness of spirit released a divine nature upon us.
அந்த பரிபூர்ணமான ஆவி நமக்கு இந்த திவ்ய ஸ்வாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது.
We are living not in the age of symbol.
நாம் இப்பொழுது அடையாளங்களின் காலத்திலே வாழவில்லை.
We are living in the days of reality.
நாம் உண்மையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Many symbols are laid in the scripture.
வேதத்தில் அநேக அடையாள சின்னங்கள் உண்டு.
And there is a reality, there is a revelation behind that symbol.
அந்த அடையாளங்களுக்கு பின்னே ஒரு உண்மையான வெளிப்பாடு இருக்கிறது.
God sent a prophet in these last days.
இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார்.
And he revealed what is behind the symbol.
அந்த தீர்க்கதரிசி அந்த அடையாளங்களுக்கு பின்னே என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
God always reveals the symbol, reveals the mystery.
எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்.
He is prophet.
தம்முடைய தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்துகிறார்.
God doesn't want to reveal himself to everybody.
எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்பவில்லை.
He wants to reveal himself to his children only.
அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார்.
He could hide himself from the people that they did not want to obey God.
தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கிட்ட தம்மை மறைத்துக்கொள்ள விரும்புகிறார்.
So he put the revelation in symbols.
அதனால் அவர் தன்னுடைய வெளிப்பாட்டை எல்லாம் அடையாள சின்னங்களாக எழுதி வைத்திருக்கிறார்.
Once the symbol is revealed,
அந்த அடையாளத்துக்கு பின்னே இருக்கிற அர்த்தமானது வெளிப்படும் பொழுது,
they are no longer symbols, they are reality.
அது நமக்கு ஒரு பின்னும் அடையாளமாக இருப்பதில்லை, அது நமக்கு உண்மை பொருளாக மாறி விடுகிறது.
In the days of Jesus, the Pharisees took hold of the symbol and miss the reality.
இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இந்த பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அடையாளங்களை பிடித்துக்கொண்டு உண்மை பொருளை விட்டு விட்டார்கள்.
The real lamb was before them.
உண்மையான ஆட்டுக்குட்டி அவள் முன்பாக இருந்தது.
But they took hold of the natural lamb.
ஆனால் அவங்க வந்து இயற்கையான ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டார்கள்.
So they missed the blessing.
அதனால அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து
போனார்கள். They didn't have the eternal life.
அவங்க நித்திய ஜீவன் இல்லாமல் போனது.
The symbols were used by a prophet to interpret the true nature of God.
அந்த அடையாளங்கள் தேவனுடைய உண்மையான ஸ்வாவத்தை வெளிப்படுத்தும்படி தீர்க்கதரிசின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
The symbol is to release the nature of God to us.
அந்த அடையாளங்கள் நமக்கு தேவனுடைய தன்மையை அந்த அவருடைய ஸ்வாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
The prophet life is the word of God to the people.
தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்.
His life itself becomes a message to the people.
அவருடைய வாழ்க்கையே ஜனங்களுக்கு ஒரு செய்தியாக மாறுகிறது.
In the garden of Eden,
ஏதேன் தோட்டத்திலே
Adam and Eve fall from grace.
ஆதாமும் ஏவாளும் கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள்.
Once they had all the divine natures.
முன்பு அவர்களுக்கு எல்லா விதமான தெய்வீக சுபாவமும் இருந்தது.
After the fall, they lost their divine character.
ஆனால் விழுதலுக்கு பின்பு தங்களுடைய தெய்வீக சுபாவத்தை இழந்து போனார்கள்.
So God wanted to restore the divine nature to the mankind.
ஆனால் தேவன் அந்த தெய்வீக சுபாவத்தை மனிதனுக்கு திரும்பவும் கொடுக்க விரும்புகிறார்.
So man must have the new birth.
அது என்ன செய்ய வேண்டும் என்றால் மனுஷனுக்கு அந்த புதிய பிறப்பு மறுபிறப்பு ஏற்பட
வேண்டும். Prophet ties the new birth and the divine nature together.
தீர்க்கதரிசியானவர் மறுபடியும் பெறத்தலையும் திவ்ய ஸ்வாவத்தையும் ஒன்றாக இணைக்கிறார்.
The new birth is divine nature in us.
அந்த புதிய பிறப்பானது அது நமக்குள்ள அந்த திவ்ய ஸ்வாவமாக இருக்கிறது.
The message is revealing the nature of Christ.
செய்தியானது நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ஸ்வாவத்தை வெளிப்படுத்துகிறது.
Not the interpretation of the symbol.
அந்த அடையாளங்களுக்கான விளக்கம் மாத்திரம் அல்ல
but revealing to us the nature of god
அது தேவனுடைய ஸ்வபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது
if you are a child of god you were in the mind of god before the foundation of the world
நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால் நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனுடைய சிந்தையிலே இருந்தோம்
you were in the foreknowledge of god
தேவனுடைய முன்னறிவிலே நாம் இருந்தோம்
you are a child of god
நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்
you are predestinated by god
அவரால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்
he places his seed in our soul
அவருடைய வித்தை நம்முடைய ஆத்துமாவிலே அவர் இடம் பெற செய்திருக்கிறார்
he has placed his word seed in you
அவர் தம்முடைய வார்த்தையின் வித்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார்
it is laying there in dormant stage
ஆனால் அது உறக்க நிலையிலே இருக்கிறது
you have to die your nature
நம்மளுடைய சொந்த ஸ்வபாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும்
in order the divine nature is going to come to life
அவருடைய திவ்ய ஸ்வபாவம் வர வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த ஸ்வபாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும்
the seed must first die and rot
வித்தானது முதலாவது அது மரித்து அது வந்து அழுகி போக பின்பு
then the seed germinated into a plant
அதன் பின்பு அது வந்து ஒரு செடியாக அங்க உருவாகிறது
god uses shadows types and realities
தேவன் அந்த அடையாளங்களை
to reveal himself to us
அடையாளங்களுக்கு பின்பாக தம்மை அவர் வெளிப்படுத்த
reveal his nature to us
அவருடைய ஸ்வபாவத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்
Malachi 4:5-6 says
மல்கியா 4:5-6 என்ன சொல்கிறது என்றால்
in the last days I will send Elijah the prophet
இந்த கடைசி காலத்திலே நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார்
he will come and turn the heart of the children to the fathers
அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்கள் இதயத்துக்கு திருப்புவார் என்று சொல்கிறார்
he didn't say he came to restore the doctrine of the fathers to the children
அவர் வந்து பிதாக்களுடைய உபதேசத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக அங்க சொல்லவில்லை
turn the heart of the children to the fathers
பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்கள் இதயத்துக்கு திருப்புவதாக
சொல்லியிருக்கிறார் the purpose was to turn the hearts
நோக்கம் என்னவென்றால் இதயத்தை திருப்ப வேண்டும்
to turn the nature of the people
ஜனங்களுடைய ஸ்வபாவத்தை மாற்ற வேண்டும்
die to the old nature
ஜென்ம ஸ்வபாவத்துக்கு மரிக்க வேண்டும்
and we are the partakers of the divine nature
அவருடைய திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும்
there are two kinds of faith
இரண்டு விதமான விசுவாசம் இருக்கிறது
intellectual knowledge of the message of the harbor
மூல சம்பந்தமான அறிவு இந்த செய்தியை குறித்து இருக்கிறது
and the real faith
உண்மையான விசுவாசமும் இருக்கிறது
as long as you get the real reality you hold the intellectual faith
நம்ம விசுவாசத்தை உண்மையான விசுவாசத்தை பெறு வரைக்கும் நமக்கு அந்த மூல சம்பந்தமான அறிவு தான் இருக்கிறது
then the intellectual faith becomes a real faith
ஆனால் ஒரு நாள் அந்த மூளை அறிவானது உண்மையான வெளிப்பாடாக நமக்கு மாறுகிறது
many people are in the message having the intellectual faith of the mad of god
செய்தியில் अनेகர் தேவனுடைய வார்த்தையை குறித்த மூளை சம்பந்தமான அறிவை உடையவர்களாக
இருக்கிறார்கள் so their natures is not changed
அதனால அவருடைய ஸ்வபாவமானது மாறாமல் இருக்கிறது
they are not the partakers of the divine nature of god
அவர்கள் தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக
மாறவில்லை why god send the message to this day
கர்த்தர் இந்த கடைசி காலத்து செய்தி அனுப்பி
இருக்கிறார் the sole purpose is to be a partaker of the divine nature
அதோட நோக்கமே என்னவென்றால் நாம் அவருடைய திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும்
not getting intellectual knowledge about the word of god
வெறும் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு நமக்கு போதாது
the real predestinated people receive the nature of god
உண்மையாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்தை பெறுவார்கள்
unless you receive the divine nature of god you cannot go in the rapture
தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்தை நான் பெறாமல் எடுத்துக்கொள்ளப்படுதில் பங்கு பெற முடியாது
you have the stature of perfect man
பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும்
you have to grow in the stature of perfect man
அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர வேண்டும்
jesus had all the divine nature in him
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா தெய்வீக ஸ்வபாவமும் இருந்தது
He has all the powers in him.
அவருக்குள்ளே எல்லா விதமான வல்லமையும் இருக்கிறது.
Inside of him all the divine nature and all the power.
எல்லா திவ்ய வல்லமையும் திவ்ய ஸ்வபாவமும் அவருக்குள் இருந்தது.
We are his children.
நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்.
We are his bride.
அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம்.
Jesus wants to receive the divine nature and his power.
அவருடைய வல்லமையும் அவருடைய ஸ்வபாவத்தையும் நாம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
In the message called you must be born again.
இந்த நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற செய்தியிலே
120th paragraph.
நூத்திரோதாது பத்திலே.
The prophet says.
திருக்கதர்சி என்ன சொல்லுகிறார் என்றால்.
The true word comes to the true prophet.
உண்மையான வார்த்தை உண்மையான திருக்கதர்சிடத்தில் வருகிறது.
And he tells you the true word.
அந்த திருக்கதர்சி உண்மையான வார்த்தை நமக்கு சொல்லுகிறார்.
If you follow that true word.
அந்த உண்மையான வார்த்தை நாம் பின்பற்றுவோம் என்றால்.
You will get a true experience.
நமக்கு அது ஒரு உண்மையான அனுபவத்தை கொண்டு வரும்.
Because the word is made flesh in you.
ஏனென்றால் வார்த்தையானது நமக்குள்ளே மாம்சமாக மாறுகிறது.
The word comes to the true word comes to the true prophet.
உண்மையான வார்த்தை உண்மையான தீர்க்கதரிசனத்தில் வருகிறது.
The true word is the nature of God.
அந்த உண்மையான வார்த்தையானது தேவனுடைய ஸ்வபாவமாய் இருக்கிறது.
God always tells his secret to his prophet.
தேவன் தம்முடைய ரகசியத்தை எப்பொழுதுமே தம்முடைய தீர்க்கதரிசிக்கு தான் சொல்லுகிறார்.
God will not do anything unless first reveal his secret to his prophet.
அவர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு தம்முடைய வார்த்தையை அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார்.
So you have to find the true prophet.
அந்த உண்மையான தீர்க்கதரிசி யார் என்று நாம் அறிய வேண்டும்.
He is speaking to the true word.
அவர் உண்மையான வார்த்தையை பேசுகிறார்.
If we follow that true word.
அந்த வார்த்தையை நாம் பின்பற்றுவோம் என்றால்.
The word is made flesh in you.
அந்த வார்த்தை நமக்குள்ளாக மாம்சமாக மாறும்.
And you became a son and daughter of God.
அப்பொழுது நாம் தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாய் மாறுவோம்.
The reason you have problems because you forget you are a son and daughter of God.
நம்முடைய பிரச்சனைகள் என்னவென்றால் நாம் தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகிறோம்.
If you get a true revelation, proper revelation,
உண்மையான சரியான வெளிப்பாடு நமக்கு இருக்கும்
fresh revelation. That you are a son and daughter of God.
நாம் தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாய் இருக்கிறோம் என்று நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கும்
என்றால் your problem is gone.
அப்பொழுது நம்முடைய பிரச்சனை முடிந்து போகும்.
If we believe your problem are more powerful than God.
நம்முடைய பிரச்சனைகள் தேவனுடைய வல்லமையை விட அதிக வல்லமை உள்ளது என்று நாம் நினைத்தால்
you still have problem.
அப்பொழுது நமக்கு அந்த problem இருக்க தான்
செய்யும். And you have a fresh revelation that you are a son of God. All the problems will be gone.
எப்பொழுது நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாம் இருக்கிறோம் என்ற வெளிப்பாடு
வரும் என்றால் you know who you are.
நாம் யார் என்று அறிவோம் என்றால்
so we are living in the special age.
அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கும்.
We are living in a special age.
விசேஷித்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Free age.
இப்பொழுது நம்ம விதமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We are literally free from everything.
எல்லாவற்றிலிருந்து நம்ம வந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
Because the word was open, seven seals were opened.
ஏனென்றால் வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது, ஏழு முத்திரைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது.
The divine nature of God has released his sons and daughters.
திவ்ய ஸ்வபாவமானது இப்பொழுது தேவனுடைய குமாரர் குமார்த்திக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
We just need a proper understanding.
நமக்கு தேவை என்னவென்றால் அதை குறித்த சரியான புரிந்துகொள்ளுதல்
வேண்டும். What Jesus has done.
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றும்.
And we need a proper understanding who we are. We got the answer.
நாம் யார் என்பதை சரியான புரிந்துகொள்ளுதல் இருக்கும் என்றால் நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது.
When you follow the true word, you will have a true experience.
நாம் உண்மையான வார்த்தையை பின்பற்றும் பொழுது நமக்கு தேவன் ஒரு உண்மையான அனுபவத்தை கொடுப்பார்.
The word made flesh in you.
அப்பொழுது வார்த்தையானது நமக்குள்ளே மாம்சமாக
மாறும். You are a partakers of the divine nature of God.
அப்பொழுது நாம் தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம்.
The message called the seed is not a hair with a sack.
வித்து பதருடன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்ற செய்தியிலே
Brother Branham says,
தீர்க்கதரிசி சகோதரன் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால்
One early morning he saw Jesus in the field.
ஒரு நாள் காலை பொழுதிலே அவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்கிறார்.
He was looking toward the east.
அவர் கிழக்கு நோக்கமாக முகமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
In order to attract the attention of Jesus.
இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கவனத்தை திசை திருப்பும்படி
Brother Branham said Jesus.
அவர் இயேசு என்று அவர் அழைத்தார்.
He looked at him. He just raised his arms.
அவர் அவரை பார்த்து கரங்களை உயர்த்தினார்.
He saw his face had characters.
அவருடைய முகத்தில் எல்லா விதமான திவ்ய ஸ்வபாவத்தையும் சகோதரன் பிரணாம் பார்த்தார்.
That no artist could draw or paint.
உலகத்தில் எந்த ஓவியானாலும் வரைய முடியாத அவிதமான ஒரு முகத்தை அவர் பார்த்தார்.
He looked like a man.
சாதாரண மனிதனை போலதான் இருந்தார்.
If he would speak a word.
ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் அவர் சொன்னார்.
Well, will come to an end.
முழு உலகமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும்.
So Jesus is full of all the divine nature. on all the power inside of him.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவிதமான தெய்வீக வல்லமையும் திவ்ய சுபாவமும் இருக்கிறது.
All the divine natures are in the face of Jesus Christ.
எல்லாவிதமான திவ்ய சுபாவமும் அவருடைய முகத்திலேயே இருக்கிறது.
Now through this message,
இந்த செய்தியின் மூலமாக,
the great promises, the revelation of God,
தேவனுடைய வெளிப்பாடான அந்த பெரிய வாக்குத்தத்தங்கள்,
all divine natures from his face come to your heart.
அந்த அவருடைய முகத்தில் இருக்கிறது நம்முடைய இருதயத்துக்கு அது வருகிறது.
2 Corinthians 4 6 7 says like this.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 7 விதமாய் சொல்லுகிறது.
The title of the message is Divine Nature of the Word of God.
இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையின் தெய்வீக தன்மை.
I want to lay down a few example in the life and ministry of Elisha.
ஒரு சில எலிசாவின் வாழ்க்கையில் உள்ள ஒரு சில உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன்.
2 Kings chapter 2 verse 43 and 44.
ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம்
43 and 44.
23 and 24. 23 வசனம் 24.
43 and 44. 43rd verse. He went up to thence unto Bethel. As he was going by the way, there came forth little children out of the city and mocked him and said unto him, Go up thou bald head, go up thou bald head.
அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள்.
24th verse, and he turned back and looked on them and cursed them in the name of the Lord, and there came forth two sheep out of the wood. And tear 40 and two children of them.
24th வசனம், அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பீறி போட்டது.
The angel and the commission, Brother Branham says,
தூதனும் அவருடைய ஊழியம் என்ற செய்தியிலே அவர் பிரணாம் சொல்லுகிறார்,
Elisha the young fellow went bald headed.
எலிசா ஒரு இளமையான வாலிபன், ஆனால் வழுக்கை தலையாக இருக்கிறார்.
When he go to Bethel, the children were mocked him.
அங்க பெத்தேலுக்கு அவர் போகும்போது அங்க சிறு பிள்ளைகள் அவரை நிந்தித்தார்கள்.
Go up the bald head, go up the bald head.
மொட்டை தலையா ஏறி போ, மொட்டை தலையா ஏறி போ என்று சொன்னார்கள்.
And the prophet was very angry.
அதனால தீர்க்கதரிசிக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது.
And he turned his head and cast the little children.
அவர் முகத்தை திருப்பி அந்த சிறு பிள்ளைகளை சபித்தார்.
His word come to pass.
ஆனால் அவர் வார்த்தை உடனே அங்க நிறைவேறினது.
Spoken word manifestation came.
உரைக்கப்பட்ட வார்த்தையானது அங்க வெளிப்பட்டது.
Two sheep from the forest came and devoured the child.
காட்டிலிருந்து ரெண்டு பெண் கரடிகள் வந்து அந்த பிள்ளைகள் எல்லாரையுமே பட்சித்து போட்டது.
God honored the spoken word.
தேவன் தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்ட வார்த்தையை கனம் பண்ணினார்.
The prophet Elisha has the spoken word.
எலிசா தீர்க்கதரிசனத்திலே உரைக்கப்பட்ட வார்த்தை இருந்தது.
He is the only one person in the world having the spoken word.
அந்த காலத்திலே உலகத்திலே அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை இருந்தது.
He had that pull in his ministry.
மூன்றாம் இழுப்பவருடைய ஊழியத்தில் இருந்தது.
The manifestation of the spoken word.
அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது வெளிப்பட்டது.
But the Branham says,
ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால்,
that is not the nature of the Holy Spirit.
ஆனால் அது பரிசுத்தாவின் சுபாவம் அது அல்ல என்று சொல்கிறார்.
God vindicated the prophet.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை உறுதிப்படுத்தினார்.
God honored his word.
அவருடைய வார்த்தையை கனம் பண்ணினார்.
The word manifested.
வார்த்தையானது அங்க வெளிப்பட்டது, காட்சியிலே வந்தது.
The spoken word came to manifestation.
உரைக்கப்பட்ட வார்த்தையானது காட்சியிலே வந்தது.
But the prophet says,
ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால்,
that is not the nature of the Holy Ghost.
ஆனால் பரிசுத்தாவின் சுபாவம் அது அல்ல என்று சொல்கிறார்.
Elisha may have seen the only one person having the word of God.
Elisha தேவனுடைய வார்த்தையை உடைய ஒரே மனிதனாக இருந்தான்.
He got the power of the spoken word.
அவனுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையின் வல்லமை இருந்தது.
But he used to curse the little children.
ஆனால் அவன் சிறு பிள்ளைகளை சபிப்பதற்காக அதை பயன்படுத்தி
விட்டான். This is not the nature of the Holy Spirit.
அது பரிசுத்தாவின் சுபாவம் அல்ல.
So we are living in the last days.
இந்த கடைசி காலத்தை இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We are expecting the third pull come to manifestation.
மூன்றாம் இழுப்பு நம் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
Brother Branham told in his message,
தீர்க்கதரிசியின் செய்தியிலே சொல்லி இருக்கிறார்,
now that that bull is in temporary form,
இப்பொழுது தற்காலிகமாக மூன்றாம் இழுப்பு நம் மத்தியிலே இருக்கிறது.
And then it will come into climax.
ஆனால் அது முழுமையாக உச்ச கட்டத்தில் அது வரும் என்று சொல்லி இருக்கிறார்.
But we have to be in tune with the whole divine nature of God.
Nama vandu devanudaiya divya svabhavathodu kuda nama olumanapattirukka vendum.
In order to speak the word, we must have the divine nature of God.
Nam vaarthai uraikka vendum endral namakku adakku munbaga divya svabhavam irukka vendum.
In our days, seals were loosened.
Nammudaiya kaalathile mutrigal therakkapattirukkirathu.
And it loosened the divine nature, released the divine nature upon the bride.
Adu manavaattin mele devanudaiya divya svabhavam kattavittu vidapattirukkirathu.
To use the spoken word, you must have the divine nature.
Yenendral vaarthai uraikka vendum endral namakku andha divya svabhavam thevai.
Here in this place, Elisha used the spoken word in a wrong way.
Aa inge paakrom enna paakrom endral Elisha thavarana oru vidathil andha vaarthai uraithaan.
He got angry with the children.
Avan andha pillaigal mela koopapatta avidhamai seidha.
That is not the divine nature.
Adu divya svabhavama illai.
God honored his word.
கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை கனம்
பண்ணினார். Brother Branham says it is not the divine nature.
ஆனால் சகோதரர் பிரணாம் என்ன சொல்கிறார் என்றால் அது திவ்ய ஸ்வபாவம் அல்ல என்று
சொல்கிறார். He says you have to be careful what you do.
அதனால நாம என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
There is power in the tongue.
வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது.
When you say the word, it will come to pass.
என்ன சொன்னாலும் நடக்கும்.
So you have to be careful what to do.
அதனால நாம சொல்றது என்ன செய்யறோம்ன்றத குறித்து நாம கவனம்.
You have to be careful what you say.
நாம என்ன சொல்ல போகிறோம் என்பதை குறித்து நாம யோசிக்க வேண்டும்.
So we are living in the last days. Jesus promises to release further power upon the bride.
இந்த கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமான வல்லமை தம்முடைய மனமாட்டின் மேல் விடும்படி இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
Before the body change,
சரீர மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பாக
God sent that bull, spoken word manifestation upon his bride.
மூன்றாம் இழுப்பை தேவன் தம்முடைய மனமாட்டின் மத்தியில் அனுப்புகிறார்.
That is further power released upon the bride.
அது இன்னும் அதிகமான வல்லமையை மனவாட்டிடத்தில் கொண்டு வருகிறது.
But you have the divine nature to operate the word.
அந்த வார்த்தையை நாம் இயக்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு திவ்ய ஸ்வபாவம் தேவை.
You have to careful what you do.
நாம என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாம வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
Speak to this mountain. In the message called Speak to this mountain.
இந்த மலையை பார்த்து பேசுங்கள் என்ற செய்தியிலே
Brother Branham says like this.
சவுன் பிரணாம் விவிதமாய் சொல்லுகிறார்.
One day the Spirit of the Lord said, there is a trap set for you and be thou careful what you say.
ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு கண்டி வைத்திருக்கிறார்கள், நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதை குறித்து கவனம் உடையவனாய் இரு என்று சொன்னார்.
Brother Branham told Brother Sothman, something is fixing to happen.
Sothman இடம் சவுன் பிரணாம் சொல்லுகிறார், ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று எனக்கு தெரிகிறது.
The next night meeting, Brother Branham asked the audience to pray for him.
அடுத்த நாள் இரவு கூட்டத்திலே சபையாரை பார்த்து தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்.
He told them, thus say Lord, a trap was set before me.
ஏனென்றால் அவருக்கு முன்பாக ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்.
I have to say the right thing.
நான் வந்து சரியானதை சொல்ல வேண்டும் என்று.
Right thing when this comes to pass.
அது நடக்கும் பொழுது நான் சரியானதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று அவர்
கேட்டார். So on that meeting started.
அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது
a young man and young girl comes to the meeting.
ஒரு இளமையான வாலிபனும் அந்த வாலிப சகோதரியும் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள்.
And before the audience they behaved in an awful condition.
எல்லாருக்கும் முன்பாக அவங்க மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டார்கள்.
And it attracted the attention of the people.
அது ஜனங்களுடைய கவனத்தை திசை திருப்பினது.
And the meeting was disrupted.
அது கூட்டத்துக்கு ஒரு சந்தடியை ஏற்படுத்தினது.
Brother Branham said, young man, don't do that.
தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சகோதரனே நீ அப்படி செய்யாதே என்று சொல்லுகிறார்.
It is a religious meeting.
இது வந்து ஒரு தேவ பக்தியான கூட்டம்.
Please leave the building.
இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க என்று சொல்லுகிறார்.
But that young man laughed at him.
அவர் தீர்க்கதரிசியை பார்த்த அந்த சகோதரன் சிரித்தார்.
He behaved worse than before.
முன்னாடியை விட இப்போது அதிக மோசமாக நடந்து கொண்டான்.
Then Brother Branham realized this is a trap set before me.
அப்பொழுது சகோதரன் பிரணாம் இதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி என்பதை
அறிந்து கொண்டார். God beforehand told him.
கர்த்தர் அவருக்கு முன்னமே அதை சொல்லி
இருந்தார். So I must be very careful.
அதனால இப்பொழுது நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Brother Branham had the spoken word of God.
அவரிடத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தை இருந்தது.
He had that pull.
அவரிடத்தில் மூன்றாம் இழுப்பு இருந்தது.
Whatever he says it will come to pass.
அவர் என்ன சொன்னாலும் நடக்கும்.
And something said to him,
அவரிடத்தில் ஏதோ ஒன்று சொன்னது.
Say what you will and it will be done.
இப்பொழுது நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும்.
Mr. Messier, Mr. Sothman and many God servants were there.
சாத்மானும் இன்னும் அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அங்கே இருந்தார்கள்.
Perspiration was just running from him.
Brother Branham-க்கு வேர்த்து போகிறது.
If he say blindness, it will be blind.
அவங்க குருடாய் போவார்கள் என்று சொன்னால் அவங்க குருடாய் போவார்கள்.
If he say death and they will back them out.
அவர்கள் மரித்து போவார்கள் என்று சொன்னாலும் மரித்து போவார்கள்.
Say what you will.
என்ன நீ வேணாலும் சொல்லலாம்.
But Brother Branham was very careful to speak the word.
ஆனால் சகோதரர் பிரணாம் அந்த வார்த்தையை உரைப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்.
He thought, Lord, what must I do?
ஆண்டவரே நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார்.
Then the Holy Spirit speak to him.
பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசினார்.
He said the right thing.
அவர் சரியானதை சொன்னார்.
I forgive you of your act.
உன்னுடைய செயலை குறித்து நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னார்.
Then the young girl and the young boy departed from that place.
அப்பொழுது அவர்கள் தங்கள் தவறை விட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று போனார்கள்.
He said that was the trap set before Satan put a trap before him.
சாத்தான் அவிதமான ஒரு கண்ணியை அவருக்கு முன்பாக வைத்தான்.
But the Holy Spirit told him before it happened.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறதுக்கு முன்பாகவே சகோனுக்கு அதை சொல்லிவிட்டார்.
Be careful what you say.
நீ சொல்றதை குறித்து ஜாக்கிரதையாக இரு.
The trap is set before you.
உனக்கு முன்பாக அந்த கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது.
So Brother Branham was very sincere.
அவர் அதிக உத்தமமாய் இருந்தார்.
And he had the divine nature to operate the word.
அவருக்குள்ள அந்த வார்த்தையின் திவ்ய வல்லமை இருந்தது. அந்த வார்த்தையை பயன்படுத்த.
How to speak the word?
எப்படி வார்த்தையை சொல்ல வேண்டும்?
Be careful what you going to say.
என்ன சொல்ல போகிறாய் என்பதை குறித்து ஜாக்கிரதையாய் இரு.
You must have the divine nature to speak the word.
உனக்கு வார்த்தையை சொல்வதற்கு தெய்வீக சுபாவம் வேண்டும்.
The bride people are expecting that that will come.
இன்னைக்கு மூன்றாம் இழுப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
Before that will come, you must have divine nature to operate that word.
அந்த மூன்றாம் இழுப்பு வருவதற்கு முன்பாக நமக்கு அதை இயக்குவதற்கு திவ்ய
சுபாவம். Nobody care about the divine nature.
ஆனால் திவ்ய சுபாவத்தை குறித்து யாரும் அதை வந்து கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை.
They live the worldly life and they go according to their mind.
உலக பிரமாணம் வாழ்ந்து கொண்டு தங்களுடைய மனதின்படி போய்
கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் நாம் திவ்ய ஸ்வபாவத்தினுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள
வேண்டும். Then God send that pull and we have the experience to handle the word of God.
அப்பொழுது மூன்றாம் இழுப்பு வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துவதற்கான அனுபவம் நமக்கு இருக்கும்.
Another example.
இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம்.
The young prophet and the old prophet.
அந்த கேடு தீர்க்கதரிசியும் ஒரு அந்த இளமையான தீர்க்கதரிசி குறித்து நாம பார்ப்போம்.
1 King chapter 13 verse 14.
1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 14 வசனம்.
And he went after the man of God, he found him sitting under an oak, and he said unto him, Art thou the man of God that came from Judah?
தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான்.
And he said, I may not. Then he said unto him, Come home with me and eat bread.
அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான்.
16th verse. And he said, I may not return with thee nor go in with thee, neither will I eat bread nor drink water with thee in this place.
16th வசனம். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன்.
17th word.
17th வசனம்.
For it was said to me by the word of the Lord, thou shalt eat no bread nor drink water there nor turn again to go by the way that thou
ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாக திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான்.
I want to explain the incident.
இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
There was a young prophet in Judah.
அந்த யூதாவிலே ஒரு இளமையான தீர்க்கதரிசி இருந்தான்.
God told him to go to Bethel.
அவனை கர்த்தர் பெத்தேலுக்கு அனுப்பினார்.
And speak against the altar of golden calf.
அந்த பொன் கன்றுக்குட்டிக்கு விரோதமாக பேச வேண்டும் என்று சொன்னார்.
Jeroboam was burning incense in the altar.
யெரோபெயாம் அந்த பலிவீடத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கிறான்.
All the Israelites were surrounded him.
எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவனை சுற்றி இருக்கிறார்கள்.
Then this young prophet came to Bethel.
அந்த தேவனுடைய மனுஷன் பெத்தேலுக்கு வந்தான்.
And he prophesied against the altar.
அந்த பலிவீடத்துக்கு விரோதமாக அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான்.
The Lord said, O altar, altar, said the Lord, behold, a child shall be born into the house of David, Josiah by name.
அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான்.
And upon the altar, burn the bones of the false prophet.
அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரிலே உன்மேல் பலியிடுவான்.
The altar will rent and the ashes poured out.
மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார்.
And the same thing happened immediately.
அது உடனே அந்த காரியம் அங்கே நடந்தது.
The altar was rent.
அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு
is break down.
அது உடைந்து
and the ashes were poured from the altar.
சாம்பல் ஆனது அந்த பலிபீடத்திலிருந்து கொட்டினது.
All people saw the prophecy became vindicated.
எல்லா ஜனங்களும் தீர்க்கதரிசனமானது அங்க உறுதிப்படுத்தப்படுவதை பார்த்தார்கள்.
And the king Jeroboam,
யெரொபெயாம் அங்க ராஜா இருக்கிறான்.
Told
என்ன சொல்லுகிறார்?
Lay hold out him.
அவனை பிடிங்கள் என்று சொன்னான்.
Lay hold on him.
அவனை பிடிங்கள் என்று சொன்னான்.
Stretch forth his hand and speak towards the prophet. Lay hold on him.
தன்னுடைய கையை நீட்டி தீர்க்கதரிசியை பார்த்து அவனை பிடிங்கள் என்று சொன்னான்.
His hand was paralyzed.
ஆனால் அவனுடைய கையானது மடக்க கூடாத படிக்கு அது மாறி.
He could not fold his hand.
அதை அவனால மடக்க முடியாமல் மாறினது.
Then the king asked the young prophet to pray for him.
அதனால ராஜா உடனே அந்த தீர்க்கதரிசியிடத்தில் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டான்.
Then the young prophet prayed and his hand was restored.
அந்த இளமையான தீர்க்கதரிசி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கையை மறுகையை போல மாற்றினார்.
So the young prophet got signs and wonders.
அந்த தீர்க்கதரிசியிடத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் இருந்தது.
His word was manifested.
அவருடைய வார்த்தையானது நிறைவேறினது.
He was a vindicated prophet.
அவன் ஒரு உறுதியாக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தார்.
God vindicated his word through the prophet.
அவருடைய தேவனுடைய வார்த்தையை அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர்
உறுதிப்படுத்தினார். The Bible says he was a man of God.
தேவன் அவன் தேவனுடைய மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது.
When you read the whole chapter, you see this is the man of God, repeated again and again.
இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவனை குறித்து தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று தான் வந்து கொண்டிருக்கிறது.
Then the king asked him to come to his home.
உடனே ராஜா தன்னை அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான்.
To eat bread and drink water.
அவன் அப்பம் புசிக்கும் தண்ணீர் குடிக்கும்படி அழைத்தான்.
He said to him, I will give you a reward.
நான் உனக்காக இதற்கு நான் உனக்கு பலன் செய்வேன் என்று சொன்னான்.
The king repented temporarily.
அவன் ஒரு தற்காலிகமாக மனம் திரும்புதலை போல காண்பித்தான்.
He promised a prophet to give an offering.
அந்த தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுப்பதாக அவன் வாக்கு பண்ணினான்.
But the prophet said,
ஆனால் அந்த தீர்க்கதரிசி,
God told me, don't eat, don't drink, don't return the same way. I cannot come to your house.
கர்த்தர் எனக்கு இங்கே அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, வந்த வழியாகவே திரும்பி போக கூடாது என்று சொல்லி இருக்கிறார்.
If you give me half of your kingdom, it doesn't mean anything to me.
அதனால உம்முடைய ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னான்.
I must obey the word of God.
நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
The political man Jeroboam could not deceive him.
அதனால அந்த யெரொபெயாம் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறான். அவனால வந்து இருக்கும்
firm in the word of God.
அவன் தேவனுடைய வார்த்தையில உறுதியாக நின்றான்.
When he returned to Judah,
அவன் யூதாக்கு வரும்பொழுது
there was an old prophet in Bethel.
அங்க கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே இருந்தான்.
His sons were present there.
அவனுடைய குமாரரும் அங்கே இருந்தார்கள்.
And they told his father all about the incident.
இந்த சங்கதிகள் எல்லாம் குறித்து அவர்கள் தன்னுடைய தகப்பனுக்கு சொன்னார்கள்.
How the prophet came and prophesied and it happened immediately.
எப்படி தீர்க்கதரிசி வந்தார், அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார், உடனே அது எப்படி நிறைவேறியது என்பது எல்லாவற்றையும் சொன்னார்கள்.
The old prophet followed him.
அதனால் அந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த வாலிபனை தொடர்ந்து போனான்.
And the old prophet saw the young prophet under a oak tree.
அங்க ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அந்த வாலிபமான தீர்க்கதரிசி உட்கார்ந்திருக்கிறதை இந்த கிழவனான
தீர்க்கதரிசி பார்த்தான். He asked him to come with him to his house.
அவனை போய் என்னுடைய வீட்டுக்கு நீ வா என்று அழைத்தான்.
Come and eat bread and drink water.
ஏன் நீ என் வீட்டுக்கு வந்து அப்பம் பூசி தண்ணீர் குடிக்க வேண்டும்
என்று சொன்னான். You are a man of God.
நீ வந்து ஒரு தேவனுடைய மனுஷனாய்
இருக்கிறாய். You are a real prophet.
நீ உண்மையான தீர்க்கதரிசியாய் இருக்கிறாய்.
And I want to give you a reward.
நான் உனக்கு ஒரு பலனை செய்ய வேண்டும்.
But the young prophet told him, I will not return and drink water eat food.
ஆனால் அந்த இளமையான தீர்க்கதரிசி நான் வரமாட்டேன் அப்பம் புசிக்க மாட்டேன் தண்ணீர் குடிக்க
மாட்டேன். Because God told me, don't eat, don't drink in Bethel.
ஏனென்றால் தேவன் என்னிடத்தில் பெத்தேலில் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரு என்று சொல்லி
இருக்கிறார். But the old prophet lied to him.
ஆனால் அந்த கிழவனான தீர்க்கதரிசி அவனிடத்தில் போய் சொன்னான்.
He said the angel of Lord came to me and told him to bring that fellow to your house.
கர்த்தருடைய தூதனாரோ என்னிடத்தில் வந்து உன்னை என்னோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார்
என்று போய் சொன்னான்.
உனக்கு அப்பம் புசிக்க கொடுக்க வேண்டும்.
So the young prophet thought about the word. The angel came and told me.
உடனே அந்த இளமையான தீர்க்கதரிசி யோசிக்கிறான், கர்த்தருடைய தூதனாரோ வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லி.
He believed the old prophet words and returned to his home.
அதனால அந்த கிழவட்டு தீர்க்கதரிசி சொன்னதை நம்பி அவனுடைய வீட்டுக்கு போனான்.
When they were in the table, dining table,
அங்க வந்து அந்த மேசையிலே அமர்ந்திருக்கும் பொழுது,
real anointing came upon the old prophet.
அந்த கிழவனான தீர்க்கதரிசியின் மேலே உண்மையான ஆவி அபிஷேகம் வந்தது.
And he now prophesies.
இப்பொழுது அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான்.
You have disobeyed the word of God.
நீ கர்த்தருடைய வார்த்தையை வந்து கீழ்ப்படியாமல் போனாய்.
You eat bread, you drink water in Bethel.
நீ பெத்தேலிலே இப்பொழுது அப்பம் புசி தண்ணீர் குடிக்கிறாய்.
So your carcasses shall not come to your father's sepulcher.
அதனால உன்னுடைய சரீரம் வந்து பிதாக்களின் கல்லறைக்கு சேராது என்று சொல்லிவிட்டான்.
You will die on the way.
உன் வழியிலே நீ மரித்து போவாய் என்று சொன்னான்.
So the young prophet ride on his ass.
அந்த இளமையான தீர்க்கதரிசனுடைய கழுதையின் மேல் சேரம் வைத்து ஏறினான்.
There came a lion and killed him.
அவன் வழியிலே போகும்போது ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்று போட்டது.
It does not change his position.
அவனோட தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றவில்லை.
Even though he disobeyed, God doesn't change his position.
அவன் கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை மாற்றவில்லை.
He is a real prophet. He is elected. He is a vindicated prophet.
அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் உறுதியாகப்பட்ட தீர்க்கதரிசி.
Sure, he would go to heaven.
அவன் உண்மையாகவே பரலோகராஜ்யத்துக்கு போவான்.
But he did not operate the spoken word in a right way. He did not have the divine nature to operate the word of God.
அவர் தேவனுடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்துவதற்கு திவ்ய ஸ்வாவம் இல்லாமல் போனது அவனுக்கு.
Though he was a vindicated prophet,
அவர் தேவனால் உறுதியாகப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தாலும்,
but he failed to operate the word of God.
அவன் தேவனுடைய வார்த்தையை இயக்குவதிலே தவறி விட்டான்.
Because he didn't understand the divine nature of God.
ஏனென்றால் தேவனுடைய திவ்ய ஸ்வாவத்தை அவன் அறியவில்லை.
He would stand on that regardless of what anybody says.
யார் என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையில் அவன் நிற்க வேண்டும் என்று.
That is the divine nature of God.
அதுதான் திவ்ய ஸ்வபாவம்.
He failed to understand the divine nature of God.
அதை அவனுக்கு புரியாமல் போனது.
He was the real prophet. The word comes to him.
அவன் உண்மையான தீர்க்கதரிசி தான். வார்த்தை அவனிடத்தில் வந்திருக்கிறது.
But at that time he had no divine nature how to operate the word.
ஆனால் அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற திவ்ய ஸ்வபாவம் இல்லாமல் போனது.
God never changes his word because his mind about his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை பற்றிய சிந்தையை ஒருபோதும் மாற்ற மாட்டார்.
Heaven and earth will fall, will destroy.
வானம் பூமி ஒழிந்து போகும்.
But God's word never fails.
ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை.
That is a divine nature.
அதுதான் திவ்ய ஸ்வபாவமாய்
God never changes his word.
அவர் தம்முடைய வார்த்தையை ஒரு காலம் மாற்றுவதில்லை.
But he failed to see that the divine nature.
ஆனால் அவன் அதை பார்க்க தவறி விட்டான்.
He didn't operate the divine nature of God. How God told him to operate.
அவன் தேவன் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதன்படி அவன் செய்யாமல்
போனான். If God says don't drink, don't eat bread in Bethel.
பெத்தேலே அப்பம் புசிக்க கூடாது தண்ணீர் குடிக்க கூடாது என்று கர்த்தர்
சொன்னார். What anybody says,
மற்ற யார் என்ன சொன்னாலும்,
God never changes his mind about
this. அவர் தம்முடைய சிந்தையை அவர் மாற்றுவதில்லை.
That is the divine nature of God.
அதுதான் திவ்ய ஸ்வபாவமாயிருக்கிறது.
He failed to see it.
அதை அவன் பார்க்க தவறினான்.
The political figure Jeroboam
and the Jeroboam
did not cheat him.
Jeroboam avanai vandu yemaatravillai.
He passed the first test.
Avan andha mudhalavathu sodhanaiye avan jeithu vittan.
His first test came through political man.
Andha அரசியல் வல்லமையின் மூலமா மனிதன் மூலமாக முதலாவது சோதனை அவனுக்கு
வந்தது. So there are many politicians in our place.
இந்த உலகத்திலும் அநேக அரசியல்வாதிகள் உண்டார்கள்.
We cannot enter into political field.
Andha mari oru ekathila namma poi sera mudiyadhu.
If you are a politician,
நீங்கள் ஒரு அரசியல்வாதியா
இருந்தா, you are not a Christian.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களே அல்ல.
You are not a bride member.
மனவாட்டின் ஒரு அங்கம் கிடையாது.
The young prophet passed the first test.
அதனால இந்த இளமையான தீர்க்கதரிசி முதல் சோதனையை ஜெயித்து
விட்டான். But he failed the second test.
ஆனால் இரண்டாம் கட்டத்தில் அவன் தோல்வி அடைந்தான்.
This religious man,
இந்த ஒரு பக்தியான
old prophet,
இளவனான தீர்க்கதரிசி
told a lie.
அவன் ஒரு பொய் சொன்னான்.
And he was deceived.
ஆனால் அதனால அவன் வஞ்சிக்கப்பட்டான்.
Because he did not understand the divine nature of God.
ஏனென்றால் அவன் தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்தை அறியாமல் இருந்தான்.
Whether it is a political man or religious man,
அவன் அரசியல் சம்பந்தமானவனா இருந்தான்
or a spiritual man,
மத சம்பந்தமா இருந்தாலும் ஆவிக்குரியவனா இருந்தான்,
God never changes his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார்.
If they say anything contrary to the word of God,
தேவன் சொன்னதுக்கு விரோதமாக அவர்கள் சொல்வார் என்றால்,
we will not disobey the word of God.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக
முடியாது. Changes his word.
அவர் தம்முடைய வார்த்தையை
மாற்றவில்லை. That is our faith.
அதுதான் நம்முடைய விசுவாசம்.
God's word will come to pass in the decreed time and season.
தேவனுடைய வார்த்தையானது குறிக்கப்பட்ட நேரத்திலே
நிச்சயமாக நிறைவேறும். God's word never fails.
அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறுவதில்லை.
If he tells us I will come soon.
நான் சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னால்,
and he will have a body change and rapture.
நமக்கு தேவன் சரீர மறுமாக்கப்படுதல் எடுத்துக்கொள்ளப்பட
வேண்டும் என்று சொன்னார். He never changes his promise.
அந்த வாக்குத்தத்தம் மாறுவதில்லை.
We put our faith upon the word.
அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறோம்.
Nothing matter what anybody says.
அதை குறித்து மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை.
But we know the divine nature of God.
ஏனென்றால் நம் தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்தை
God never changes his word.
அவர் தம்முடைய வார்த்தையை
But this young prophet did not understand the divine nature.
ஆனால் இந்த இளம் தீர்க்கதரிசியை அறியாமல் போனான்.
He was killed by a lion.
அதனால் அவன் சிங்கம் வந்து அவனை கொன்று
போட்டான். His body did not reach the father's sepulcher.
அந்த அவருடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறையில் போய் சேரவில்லை.
So in order to operate the word of God,
தேவனுடைய வார்த்தையை இயக்க வேண்டும் என்றால்,
you must have the divine nature of God.
நமக்கு அந்த தேவனுடைய திவ்ய ஸ்வபாவம்.
Without the divine nature of God, you cannot go to the kingdom of God.
தேவனுடைய திவ்ய ஸ்வபாவம் இல்லாமல்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. This diagram is very important.
இந்த விதம் இந்த படமானது மிக முக்கியமான
இருக்கு. This is the divine nature of God.
இங்கே தேவனுடைய திவ்ய வல்லமை.
Unless you grow the stature of man, unless you get the divine nature of God, you cannot go in the rapture.
பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி அடையாமல் நாம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற
முடியாது. The message people, many people don't give importance to the divine nature.
இந்த செய்தியிலே அநேகர் இந்த திவ்ய ஸ்வபாவத்துக்கு முக்கியத்துவம்
கொடுக்கவில்லை. And they are expecting rapture. They are expecting that will to come.
ஆனால் மூன்றாம் இழப்பையும் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
God will not give them.
அதை கர்த்தர் அவளுக்கு கொடுக்க
முடியாது. First they must have grow in the stature of a perfect man.
முதலாவது பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில வர
வேண்டும். Peter says the great promises are given.
பேதுரு வந்து மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள்
கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சரீர மறுமாக்கப்படுதல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மனவாட்டி கொடுக்கப்பட்டது.
To add to your faith virtue,
விசுவாசத்தோடு வல்லமை.
To virtue to knowledge,
வல்லமையோடு ஞானம்.
To knowledge temperance,
ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும்.
To temperance godliness,
இச்சை அடக்கத்தோடு தேவ பக்தியும்.
To godliness brotherly kindness,
சகோதர சேகத்தையும்.
To brother godliness charity,
அன்பையும்.
That's divine love.
கூட்டி வழங்க வேண்டும்.
That's the headstone.
அதுதான் அந்த தேவி.
Now the headstone descended from heaven.
தலைக்கல் வந்திருக்கிறது.
In the divine love come to the bride.
தெய்வீக அன்பானது மனவாட்டி இடத்துல வந்திருக்கிறது.
The divine love is poured in your heart by the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியால் நமக்குள் நம்முடைய இதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
The baptism of the Holy Ghost is new birth.
அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் மறுபடியும் பெறத்தலாய் இருக்கிறது.
And it brings divine nature in your heart.
அது நமக்கு திவ்ய ஸ்வபாவத்தை கொண்டு வருகிறது.
It is in the face of Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே இருக்கிறது.
Now it comes to your heart.
அது நம்முடைய இதயத்துக்கு வருகிறது.
When the divine nature is filled in your heart,
நம்முடைய இதயமானது தேவனுடைய சுபாவத்தினால் நிரப்பப்படும் என்றால்,
you will have a different person.
நாம முற்றிலும் மாறுபட்ட மனுஷர்களாய் மாறிவிடுவோம்.
You are a new creation.
நாம புது சிருஷ்டியாய் மாறிவிடுவோம்.
You are the real bride.
உண்மையான மனவாட்டியாய் இருப்போம்.
Now I am going to another example.
இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம்.
The arrow of God's deliverance.
தேவனுடைய அந்த விடுதலையின் அம்பை குறித்து நாம் பார்ப்போம்.
2 Kings chapter 13 verse 14 to 19.
ரெண்டு ராஜாக்கள் 13 அதிகாரம் 14 லிருந்து 19 வரைக்கும் நாம் அதை வாசிக்கிறோம்.
Now Elisha was fallen sick of his sickness whereof he died.
எலிசா வந்து மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருந்தான்.
And Josiah the king of Israel came down unto him and wept over his face and said, Oh my father, the chariot of Israel and the horsemen thereof.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமும் இருந்தவரே.
And Elisha said to him, Take bow and arrow. And he took him bow and arrow.
எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான்.
And he said to the king of Israel,
அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி,
Put thine hand upon the bow.
உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான்.
And he put the hand upon it.
அவன் தன் கையை வைத்த போது,
Elisha put his hand upon the king hand.
எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து,
19th verse.
19th வசனத்திலே வாசிப்போம்.
And the man of God was wroth with him.
தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி,
Thou shouldest have smitten 5 or 6 times.
நீர் 5-6 விசை அடித்தீரானால்,
Then he hadest thou smitten Syria till thou hadest consumed.
அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர்.
Whereas now thou shalt smit Syria but thrice.
இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான்.
The prophet Elisha was sick and he came in the condition of death.
Elisha மரணத்துக்கு ஏதுவாக வியாதியாக இருந்தான்.
Josiah the king of Israel came to see him.
இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் அவனை பார்க்க வந்திருக்கிறான்.
And he wept, oh my father, the chariot of Israel and the horsemen of thereof.
என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று அவனை பார்த்து அழுதான்.
He said the right words.
அவன் சரியான வார்த்தையை சொன்னான்.
So the prophet was pleased with him.
அதனால அவன் தீர்க்கதரிசிக்கு அது ரொம்பவும் அது பிரியப்படுத்தினது.
He told the king, take up the bow and arrows.
உடனே அவன் அம்புகளையும் வில்லையும் பிடியும் என்று சொன்னான்.
He put his hand upon the hand of the king.
தன்னுடைய கையை அந்த ராஜாவின் கைகள் மேலே வைத்து,
He told him to open the window.
அந்த ஜன்னலை திறந்து,
And the king opened it.
அது ராஜா அவன் திறக்கிறான்.
Then he said, The arrow of deliverance, an arrow to shoot the arrow.
அவன் வந்து அந்த அம்பை அடிக்க சொல்லுகிறான் அந்த ஜன்னல் வழியாக.
And he said, The arrow of Lord's deliverance, the arrow of deliverance from Syria.
அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியில் இருந்து விடுதலையாக்கும்.
The arrow is a symbol.
அந்த அம்பானது ஒரு அடையாளமாக இருக்கிறது.
It is the arrow of deliverance from Syria.
அது கர்த்தருடைய இரட்சிப்பு சீரியில் இருந்து விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்பா இருக்கிறது.
The prophet interpreted the symbol.
அந்த தீர்க்கதரிசி அந்த அடையாளத்துக்கு பின்னே என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னார்.
The king knew what did the arrow meant.
அப்போ அந்த ராஜாவுக்கு அது அந்த அம்பு எதை குறிக்கிறது என்பதை
அறிந்திருந்தான். But the king had no divine nature of God.
ஆனால் அந்த ராஜாவுக்கு திவ்ய ஸ்வபாவம் இல்லாமல் போனது.
He didn't catch the nature of what the arrows meant.
அவன் அந்த அம்பை எதற்காக அடிக்கிறார்னு சொல்வதை அவன் அது காரணத்தை அறிந்து கொள்ளாமல் போனான்.
Then the prophet told him, smit it on the ground.
அதிகதசி தரையில அடிக்க சொல்லும்போது,
He had the interpretation of the arrow.
அந்த அம்பு எதை குறிக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான்.
But he completely missed the nature of the symbol.
ஆனால் அந்த அடையாளத்துக்கு பின்பே இருக்கிற திவ்ய ஸ்வாவத்தை அவன்,
The arrow is the arrow of deliverance.
அது வந்து ரட்சிப்பின் அம்பா இருக்கிறது.
Victory over the Syrians.
சீரியர்கள் மேல அது ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
The king had enough walk with God. Personal walk with God.
அந்த ராஜாவுக்கு தேவனுடைய தனிப்பட்ட பிரகாரம் ஒரு ஐக்கியம் இல்லை.
So he could not understand the divine nature of God's word.
அதனால அவன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் அந்த திவ்ய ஸ்வாவத்தை அறியாமல்
போனான். It is the arrow of deliverance.
அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பா இருக்கிறது.
Smit it on the ground.
அது தரையில் அடிக்க வேண்டும் என்று
சொன்னான். But he smote it thrice and stopped.
அவன் 3 முறை மாத்திரம் அடித்துவிட்டு நிறுத்தி விட்டான்.
The prophet gave him the key of divine nature of God.
தீர்க்கதரிசி அவனுக்கு தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்துக்கான அந்த சாவியை கொடுத்தார்.
The interpretation of the symbol.
அந்த அடையாளத்துக்கு பின்னே இருக்கிற அர்த்தத்தையும் சொன்னார்.
If you could caught the nature of God.
அவன் தேவனுடைய ஸ்வபாவத்தை அவன் அறிந்திருந்தானால்,
He would have known what to do with the arrow.
அந்த அம்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்திருப்பான்.
God has given many promises.
அதே போல நமக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்.
A lot of promises in your hand.
மூன்று முறை மாத்திரம் அடித்தால் 3 விதம் மாத்திரம் தான் ஜெயம் கிடைக்கும்.
If you use the word, you must have the divine nature of God.
தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்.
You know the mind of God.
திவ்ய ஸ்வபாவம் வேண்டும். நமக்கு தேவனுடைய சிந்தை இருக்க வேண்டும்.
Then you will use it properly.
அப்பொழுது நாம் அதை சரியாக பயன்படுத்த
முடியும். But this king had no divine nature.
ஆனால் இந்த ராஜாவுக்கு அந்த திவ்ய ஸ்வபாவம் இல்லை.
Even though the prophet explained what is meant the arrow.
அந்த அம்பு எதை குறிக்கிறது என்று தீர்க்கதரிசி சொன்னார்.
But he failed to do failed to operate the arrow in a proper way.
அதேவன் சரியான விதத்திலே ஏக்க தவறி விட்டான்.
The prophet Elijah was very angry with him.
அவன் தீர்க்கதரிசிக்கு அவன் மேல ரொம்ப கோபம் ஏற்பட்டது.
If you smith the arrow 6 or 7 times
நீ 5-6 விசை அதை அடித்திருப்பீர் என்றால்
you will have a total victory over the enemy.
முழுவதுமாக உன்னுடைய சத்துருக்களை ஜெயித்திருப்பாய்.
He said, I am very sorry for you because you smote the arrow only 3 times.
அதனால நீ வந்து 3 முறை மட்டும்
அடித்ததால you will have only 3 victories.
உனக்கு 3 முறை மட்டும் தான் ஜெயம் கிடைக்கும்.
The king did not have the divine nature to operate the word of God.
அந்த ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தையை இயக்குவதற்கான திவ்ய ஸ்வபாவம் இல்லாமல் போனது.
God has given a lot of message through the prophet.
கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக நிறைய செய்திகளை
நமக்கு கொடுத்திருக்கிறார். 1100 messages.
1100 செய்திகளுக்கு மேல கொடுத்திருக்கிறார்.
Now seals are open.
முத்திரைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது.
The word was open.
வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது.
All the mysteries were revealed.
எல்லா ரகசியமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
The message of the word had revelation.
அந்த வார்த்தையில வெளிப்பாடு இருக்கிறது.
And that revelation gives you the divine nature.
அந்த வெளிப்பாடு நமக்கு அந்த திவ்ய ஸ்வபாவத்தை கொண்டு
வருகிறது. 7 thunder uttered the voices.
7 இடிகள் தங்க சத்தங்களை முழங்கின.
Whatever revelation contained in the 7 seals is revealed now.
இந்த 7 முத்திரைகளுக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியமும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
If you understand the revelation, the mind of God,
நாம் வெளிப்பாட்டை புரிந்து தேவனுடைய சிந்தை அறிவோம் என்றால்
you will know how to operate the word.
கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும்
என்று நமக்கு தெரியும். How to operate the third bull.
3rd இழுப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று
நமக்கு தெரியும். Word will be manifested in your life.
உரைக்கப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும்.
The last example,
கடைசியான உதாரணமாக,
the widow and the oil pot.
அந்த விதவையும் எண்ணெயை குறித்த அந்த ஊமை, அந்த
2 Kings chapter 4.
2 Rajakkal 4th chapter
from verse 1 to 7.
முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது,
first verse
1st verse.
Now there cried a certain woman of the wives of the sons of the prophet and Elisha.
தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவருக்கு மனைவியாக ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து,
saying, thy servant, my husband is dead.
உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான்.
Thou knowest that thy servant did fear the Lord.
உமது அடியான் கர்த்தருக்கு பயந்தனால்தான் என்பதை அறிவீர்.
And the creditor is come to take unto him my 2 sons to be bondmen.
கடன் கொடுத்தவன் இப்போது 2 குமாரர்களையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால்,
And Elisha said unto her,
Elisha avale nokki,
what shall I do for thee?
Naan unak enna seiya vendum?
Tell me, what hast thou in the house?
Veetil undathil enna irukkirathu sol endran.
She said, thine handmaid hath not anything in the house save a pot of oil.
அதற்கவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமலும் அது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால்.
6th verse.
6th vasanam.
And it came to pass when the vessels were full,
அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்,
that she said unto her son, bring me yet a vessel.
அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள்.
And he said unto her, there is not a vessel more, and the oil stayed.
அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று.
7th verse. Then she came and told the man of God, and he said, go sell the oil and pay the debt, and alive thou and thy children of the rest.
7th vasanam. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான்.
Here we see the wife of the son of a prophet.
தீர்க்கதரிசின் புத்திரனில் ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தவளை குறித்து பார்க்கிறோம்.
She was a widow.
அவள் ஒரு விதவையாய் இருந்தால்.
Her husband died.
அவளுடைய கணவன் மரித்து போனான்.
He had 2 boys.
அவளுக்கு 2 மகன்கள் உண்டு இருந்தார்கள்.
He was suffering with debt.
அவள் கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால்.
She could not pay the debt.
அவளால் அந்த கடனை கொடுக்க முடியாது.
The creditor came and take the boys as bondage.
அதனால் அந்த கடன்காரன் வந்து பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான்.
Her husband is dead.
அவளுடைய கணவன் மரித்து
போயிருந்தான். That represents the old nature is died.
அதனால் அவளுடைய பழைய சுபாவமானது மரித்ததை குறிக்கிறது.
In order the new nature the come to life, the old nature must be died.
புதிய சுபாவம், திவ்ய சுபாவம் நமக்கு வர வேண்டும் என்றால் ஜென்ம சுபாவம் மரிக்க வேண்டும்.
In this story we see the husband died.
இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த கணவன் மரித்து போனான்.
His old nature died and She was in new birth.
ஜன்மஸ்வாவம் மறித்து போய் அவள் புதிய பிறப்பை உடையவளாய் இருந்தாள்.
Her new nature is taken over.
அத மறுபடியும் பிறந்த அந்த நேத் அந்த ஸ்வாவமானது அதை
மேற்கொண்டது. So that lady was a spiritual lady.
அதனால அந்த சகோதரி ஒரு ஆவிக்குரிய ஸ்திரியா இருந்தார்கள்.
He went to the prophet and told him, I am suffering by debt.
அதனால தீர்க்கதரிசனத்தில் போய் நான் வந்து கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறேன் என்று
சொன்னார். The creditor come to my house and to take this two sons.
கடன் கொடுத்தவன் வந்து என் ரெண்டு பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள விரும்புகிறான்.
What shall I do?
நான் இப்போ என்ன செய்ய வேண்டும்?
But the prophet asked her,
தீர்க்கதரிசி என்ன அவர்கிட்ட
கேட்டார்? What hast thou in the house?
உன்னிடத்தில் வீட்டில் என்ன இருக்கிறது?
And she examined in her house.
அவள் நல்லா யோசித்து பார்த்து,
and she said, thine handmaid had not anything in the house save a pot of oil.
ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்று என் வீட்டில் இல்லை என்று சொன்னாள்.
She got something in her house.
ஏதோ ஒன்று அவள் வீட்டில் இருக்கிறது.
She got a pot of oil.
ஒரு குடம் எண்ணெய் இருந்தது.
Oil represents the Holy Spirit.
எண்ணெயானது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது.
She has the Holy Ghost.
அவளுக்கு பரிசுத்தாவி இருந்தது.
She was full of Holy Ghost.
அவள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவளாக
இருந்தாள். That is a great blessing.
அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது.
If you receive the Holy Spirit, baptism of the Holy Ghost,
நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை
பெறுவீர்கள். That is the greatest blessing.
அது இருக்கிறதுல எல்லாத்தோட பெரிய ஆசீர்வாதமாக
இருக்கு. That oil will produce all the blessing.
அந்த எண்ணெயானது எல்லா மற்ற ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்.
And the oil manifests all the promises in your life.
அந்த எண்ணெயானது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்.
He was full of the Holy Ghost.
அவள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவளாய் இருந்தாள்.
The prophet said to her,
தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால்,
go to your house.
நீ உன் வீட்டுக்கு போய்,
borrow many vessels.
அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி,
borrow not a few.
கொஞ்சம் வாங்காத.
You borrow many empty vessels.
அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கு என்று சொன்னார்.
Abroad and all the neighborhood.
அவங்க போய் பக்கத்து வீட்டுக்கு எல்லா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தார்கள்.
When you shut the door and pray and pour the oil into the empty vessel.
கதவை பூட்டி ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை அந்த வெறும் பாத்திரத்துல ஊத்து என்று
சொன்னார். And it will be filled and set it aside.
அது நிரம்பினது பின்பு ஒரு பக்கத்துல வை என்று சொன்னார்.
So she returned to home.
அவர் வீட்டுக்கு திரும்பினால்
and he told her sons to go and borrow empty vessels.
குமாரர்களை பார்த்து நீங்கள் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வாங்கள் என்று
சொன்னார். The prophet said to her, go and borrow vessels.
அந்த தீர்க்கதரிசி அவரிடத்தில் என்ன சொன்னால், நீங்கள் போய் வெறும் பாத்திரத்தை வாங்குங்கள் என்று சொன்னார்.
He told to her, not her sons.
அவர் குமாரர்களை அனுப்ப சொல்லவில்லை, அவளை தான் சொன்னார்.
But the children, the two boys,
ஆனால் அந்த ரெண்டு மகன்களும்
obedient boys borrowed many vessels.
அந்த கீழ்ப்படிதல் உள்ள அந்த பிள்ளைகள் அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள்.
She had the ministry.
அவளுக்கு அந்த ஊழியம் இருந்தது.
She had the home ministry.
அவள் அந்த ஊழியத்தை செய்தால்
and the boys gathered all the empty vessels.
அந்த மகன்கள் நிறைய வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள்.
The boys represent the believers.
அந்த மகன்கள் வந்து விசுவாசிகளுக்கு அடையாளமாக
இருக்கிறது. The lady represent the church.
அந்த ஸ்திரீ ஆனவள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள்.
So you must bring empty vessel to the house of God.
அதனால நம்ம எல்லாரும் தேவனுடைய வீட்டுக்கு வெறும் பாத்திரங்களை கொண்டு வர வேண்டும்.
They shut the door.
அவங்க கதவை பூட்டினார்கள்.
And prayed to God.
தேவனை நோக்கி ஜெபித்தார்கள்.
They both oiled upon the empty vessel.
அந்த வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் வார்த்தார்கள்.
And they poured it into the empty vessel.
அந்த வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றும்
பொழுது every vessel filled.
எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது.
That was the greatest miracle.
அது ஒரு பெரிய அற்புதமாய்
இருந்தது. It was a spoken word manifestation.
அது உரைக்கப்பட்ட வார்த்தை
நிறைவேறுதலாய் இருந்தது. This is the third pull.
அதுதான் மூன்றாம் இழுப்பாய் இருக்கிறது.
Elisha was a vindicated prophet.
எலிசா ஒரு உறுதியாகப்பட்ட தீர்க்கதரிசியாய் இருந்தார்.
He left the prophet and came to the house.
அவள் தீர்க்கதரிசியிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தால்
now our prophet God took him.
நம்முடைய தீர்க்கதரிசியாக பிரணாமை தேவன் எடுத்துக்கொண்டார்.
He is out of the scene.
அவர் இப்பொழுது
காட்சியில் இல்லை. But we have a bride ministry.
ஆனால் இங்கே மனவாட்டின் ஊழியம் நமக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the church ministry.
இங்கே நமக்கு சபையில் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And it's a praying ministry.
இது ஜெபிக்கிற ஊழியமாய் இருக்கிறது.
Bringing the empty vessel.
வெறும் பாத்திரங்களை கொண்டு வர
வேண்டும். It's a ministry of spoken word manifestation.
இது தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுத்தும் ஊழியம்.
She had the divine nature how to operate the spoken word.
அவளுக்கு தேவனுடைய வார்த்தையை எப்படி
பயன்படுத்த வேண்டும். The boys were cooperated with her.
அந்த மகன்களும் நல்ல மாதிரி ஒத்துழைத்தார்கள்.
So all the vessels were filled.
எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது.
And the mother told one of her boy.
ஒரு பையனை பார்த்து அவள் சொல்லும் பொழுது,
bring me yet a vessel.
இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள்.
But the young man said unto her, there is not a vessel more. and the oil stayed.
Adarkavan vere paathram illai endran appozhudhu ennai nindru poyitru.
Bring me another vessel.
Vera or paathram kondu va endru sollumbodhu.
But the boy said there is no vessel.
Vera paathram illai endru avan sonnan.
Because he asked everybody and he gathered as much as empty vessels.
Avan evlo verum paathrathai kondu varumo avlo avan kondu vandhan.
He brought enough empty vessels.
Oru manalavuk adai kondu vandu vittan.
Whatever he gathered, he bring it to the house.
Avanala evlo verum paathrathai seikka mudiyumo avlathiyum andha veettu avanga veettu
kondu vandhan. This is the bride ministry.
Adu manavaattin ooliyamai irukkirathu.
We are in the bride ministry.
Naam ippozhudhu manavaattin ooliyathil irukkirom.
What I am doing,
இங்க நான் என்ன செய்கிறேன்?
I am reading the Bible.
வேதத்தை வாசிக்கிறேன்.
I am reading the message of the Bible.
தீர்க்கதரிசியின் செய்தியை வாசிக்கிறேன்.
And I gather whatever revelation in the message.
எந்த வெளிப்பாடு செய்தி?
I gather all the revelation.
எல்லா வெளிப்பாடையும் நான் சேகரித்து.
Now all the revelation is preached in this church.
இந்த சபையில எல்லா வெளிப்பாடும் போதிக்கப்பட்டிருக்கிறது.
I read all the 1100 message.
தீர்க்கதரிசியின் 1100 செய்திகளையும் வாசிக்கிறேன்.
I read the Bible from Genesis to Revelation.
வேதத்தை ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும்
படித்திருக்கிறேன்.
நூற்றுக்கணக்கான செய்திகளை உங்களுக்கு
போதித்திருக்கிறேன். Preached in this place.
இந்த செய்தி இந்த சபையில எல்லா வெளிப்பாடும்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now we have a full understanding.
நமக்கு இப்பொழுது முழுமையான புரிந்துகொள்ளுதல்
வந்திருக்கிறது. Bring all the many vessels.
நமக்கு அநேகம் பாத்திரங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம்.
All books is open.
எல்லா புத்தகமும்
திறக்கப்பட்டிருக்கிறது. All the 66 is open.
66
புத்தகம் and all the vessels are gathered in this place.
இப்பொழுது இங்க எல்லா பாத்திரங்களும் இங்கே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது.
Then the oil stopped.
அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று போயிற்று என்று பார்க்கிறோம்.
It is your capacity how much you bring it.
நம்ம வந்து எவ்வளவு கொண்டு வருவோம் என்பது நம்முடைய.
It is your capacity you search the Bible.
நம்ம வார்த்தையை எவ்வளவு ஆராய்ந்து பார்க்கணும் என்பது நம்மை பொறுத்து.
It is the pastor's capacity to search the scripture.
வேதத்தை ஆராய்வதற்கு போதகர் அவர் பிரயாசப்படுகிறார்.
You see all the revelation.
எல்லா வெளிப்பாடையும் பார்க்க வேண்டும்
என்கிறார். Revelation in gathered in the church and preached it.
எவ்வளவு வெளிப்பாடு பெற முடியுமோ பெற்று சபைக்கு சொல்ல வேண்டும்.
The young man is so in tune with the divine nature of God.
அந்த சிறு பையன் தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்தோடு அவன் ஒருங்கிணைந்திருந்தான்.
He was in harmony with the nature of God.
அவன் தேவனுடைய ஸ்வபாவத்தோடு இசைந்திருந்தான்.
But the young prophet didn't have the divine nature.
அவனுக்கு வந்து அந்த திவ்ய ஸ்வபாவம்
இல்லை. But the young boy had the divine nature.
ஆனால் இந்த சிறு பையனுக்கு அந்த திவ்ய ஸ்வபாவம் இருந்தது.
Elisha the prophet did not told her bring 50 vessels or 20 vessels or 30 vessels.
Elisha திகசின் அவளுக்கு 50 அல்லது 20 அல்லது 30 பாத்திரங்களை கொண்டு வா என்று சொல்லவில்லை.
Don't bring it few.
கொஞ்சம் பாத்திரத்தை கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார்.
You bring many vessels.
நிறைய பாத்திரங்களை கொண்டு வா என்று
சொல்லியிருந்தார். In this age the anointed preacher bring as many as revelation.
இந்த கடைசி காலத்திலே அபிஷேகம் பண்ண போதகர்கள் அதிகமான வெளிப்பாட்டை.
All the vessels are filled.
எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது.
The creditor has now the creditor has no rights to climb the boys.
அந்த பிள்ளைகளை கொண்டு போவதற்கு அந்த கடன் கொடுத்தவனுக்கு இப்பொழுது எந்த உரிமையும் இல்லை.
She was very bold and happy.
இப்பொழுது அவள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும்
இருந்தாள். She had the answer to creditor.
அந்த கடன்காரன் வரும்போது பதில்
அவளுக்கு இருந்தது. Don't come to my house.
நீ என்னோட வீட்டில நீ
காவே. Take your money and go away.
உன்னுடைய காசை எடுத்துக்கொண்டு போ.
I have the full revelation.
எனக்கு இப்பொழுது முழு வெளிப்பாடும் இருக்கிறது.
We don't fear.
நான் அதனால பயப்பட
போவதில்லை. Our vessel, our heart is filled with all the revelation.
ஆனால் நம்முடைய இதயமானது எல்லா வெளிப்பாட்டாலும்
நிரப்பப்பட்டிருக்கிறது. Full of the Holy Ghost.
அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறது.
Satan has no claim upon us.
பிசாசுக்கு நம்ம மேல எந்த உரிமையும் இல்லை.
We have the divine nature of God.
நமக்கு தேவனுடைய திவ்ய ஸ்வபாவம்
இருக்கு. God bore the Holy Spirit by his divine nature.
அவர் தம்முடைய திவ்ய ஸ்வபாவத்தால நமக்குள்ள அந்த பரிசுத்தாவியை
ஊற்றி. The vessel is full.
இப்பொழுது பாத்திரம் முழுதுமாய் நிறைந்திருக்கிறது.
And the oil is enough to meet every need.
எல்லா தேவையை சந்திப்பதற்கு அந்த போதுமான அளவுக்கு எண்ணெய் இருக்கிறது.
So she was very happy. The thanksgiving to God.
அவள் மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினாள்.
So in these last days,
இந்த கடைசி காலத்திலே,
the bride has the mind to how to operate the word of God.
மனவாட்டிக்கு தேவனுடைய வார்த்தையை பயக்குவதற்கான சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
She knows how to use the word.
அவள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவளுக்கு தெரியும்.
Spoken word is come temporarily now. Then it will come in climax.
அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது தற்காலிகமாக வந்து அது பின்பு உச்சகட்டத்தில் வரும்.
About Brahm character, it is satanic. So, rule with the power with the character is fit to rule.
ஒரு நல்ல சுபாவம் இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது.
You must have a divine nature in order to rule in the millennium.
நம்ம வந்து 1000 வருஷ ஆட்சில ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு திவ்ய சுபாவம்
வேண்டும். If you are not interested in the divine nature,
திவ்ய சுபாவத்தை குறித்து கவலையற்று இருப்போம்
என்றால், If you are satisfied, I know the message, I know the prophet.
செய்தி எனக்கு தெரியும்,
That's not enough.
அது சொன்னால் மட்டும்
போதாது. You are not fit to rule with Christ in millennium.
அப்ப கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷ ஆட்சில ஆளுவதற்கு தகுதி இல்லாமல்
இருக்கு. So every message bring an attributes of God.
எல்லா செய்தி ஒவ்வொரு செய்தியும் தேவனுடைய தன்மையை நமக்கு கொண்டு வருகிறது.
And the fullness of word bring the fullness of divine nature into our heart.
பரிபூர்ணமான வார்த்தை தேவனுடைய பரிபூர்ணமான சுபாவத்தை நமக்கு
கொண்டு வருகிறது. Now we know how to handle the word of God.
அப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும்.
We are fit to rule with Christ in the millennium.
நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம்.
Anytime Jesus come we are ready to meet him.
எப்பொழுது அவர் வந்தாலும் அவர் நம்மை சந்திப்பதற்கு
ஆயத்தமாக இருக்கிறோம். Because the divine nature.
ஏனென்றால் அந்த திவ்ய சுபாவம்
Without divine nature, you cannot enter into the kingdom of God.
அந்த திவ்ய சுபாவம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க
முடியாது. Peter says about the stature of earth men in the 2nd Peter chapter 1.
2 பேதுரு முதலாம் அதிகாரத்தில் பேதுரு அந்த
our prophet gave this diagram.
நம்முடைய தீர்க்கதரிசி
இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமானது.
யூ ஆர் தி பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டிவைன் நேச்சர்.
அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம
பங்குள்ளவர்கள். ஒன்லி அந்த சோல் பர்பஸ் ஆஃப் காட் டு ரிலீஸ் திஸ் மெசேஜ் டு ஓபன் தி சீல் டு பிரிங் எ டிவைன் நேச்சர் இன் யுவர் ஹார்ட்.
முத்திரைகளை உடைத்து இந்த செய்தியை கர்த்தர் ஏன் கொடுத்தார் என்றால் நாம் அவருடைய திவ்ய சுபாவத்தை பெற வேண்டும். அதுதான் அந்த நோக்கமாக இருக்கிறது.
லெட் அஸ் ப்ரே.
நாம ஜெபிப்போம்.
All of you kneel down and
நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம்.
And you meditate what the word போதிக்கப்பட்ட
வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசினார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம்.
Pray help us Lord to be a partaker of your divine nature.
ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்களூர்களாய் மாற வேண்டும் என்று ஜெபிப்போம்.
Lord help me to how to operate the spoken word.
நாங்கள் உரைக்கப்பட்ட வார்த்தையை எப்படி கையாள வேண்டும் என்பதை கேட்போம்.
Let the spoken word manifest in among the bride.
அவருடைய வார்த்தையானது மனவாட்டின் மத்தியிலே அது நிறைவேறட்டும்.
The word manifest in my flesh.
வார்த்தையானது என்னுடைய சரீரத்திலே மாம்சமாக மாறட்டும்.
Everybody pray.
எல்லாரும் அதற்காக ஜெபிப்போம்.
By his word I had no fear in me. By his word death cannot solve me. By his word I have prosperity. By his word sickness can't deliver me. By his word I walk in victory. By his word I have been set free. Lord Jesus, we just want to thank you for this time.
ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
Lord I pray that you would just supernaturally plant these words in the hearts of your children.
ஏர்க்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக உம்முடைய பிள்ளைகளின் இதயத்தில் இந்த வார்த்தையை நீர் நாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
Father we come here tonight with one purpose.
ஆண்டவரே இந்த ராத்திரியில் நாங்கள் இங்கே ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கிறோம்.
And be transformed by renewing of our mind by the word that you have given to us in this age.
எங்களுடைய மனம் புதிதாக நாங்கள் மறுரூபமாகும்படி உம்முடைய வார்த்தை இந்த கடைசி காலத்தை எங்களுக்கு கொடுத்து
Lord help us to be a partaker of your divine nature.
நாங்கள் உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி மாறும்படி எங்களுக்கு உதவி செய்.
Lord you bless us as we go.
நாங்கள் போகும்போது நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்.
Guide us each step of the way.
எல்லாருக்கும் நீர் ஆசீர்வதியும்.
Lord let us conduct ourselves according to the will.
உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
We pray in Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம்.
Amen.
Amen.
வெனக்கே மகிமை தூபி எடுத்தார் என்னை தூபி எடுத்தார் இயேசு நாம் தரகனி கர்த்தர் தாம் எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.